கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இந்த மதிய வேளையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை முதலாவது உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை இரக்கம் நம் பேரில் இருப்பது நிமித்தமாக இந்த 17வது ஆவிக்குரிய மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கும், விசேஷமாக சபையாராக ஒன்று சேர்ந்து அவருடைய சன்னிதானத்தை நோக்கி பார்ப்பதற்கும் தேவன் நமக்கு பாராட்டின இந்த நன்மையான தருணத்திற்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் நம்முடைய அன்பின் ஆண்டவர் வழியாக தாழ்மையோடு ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் பாராட்டின இந்த மேலான வாய்ப்புக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை தாழ்மையோடு ஏறெடுத்துக்கொண்டு உங்கள் மத்தியிலே இன்றைய நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது சுயாதீனம், லிபர்ட்டி. இந்த சுயாதீனம் அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய அடிப்படையில் தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மேலான ஆலோசனைகளை நாம் சற்று நேரம் தியானிப்பதற்கு நாம் முயற்சிகள் எடுக்கலாம். சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய ஆவியினாலே நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்த வேண்டும் என்கின்ற ஒரு மேலான வேண்டுதலோடு நம்முடைய பாடங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நம்முடைய பாடத்தினுடைய ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 7:22 வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனா இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையா இருக்கிறான்.
சோ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அருமையான ஒரு வார்த்தைகளை தேவனுடைய ஜனங்களுக்கு அங்கே தெளிவுபடுத்துறார். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டவன் அவர் எப்படி தான் இருக்கிறார் அப்படின்னா அடிமையானவனாகத்தான் இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய சுயாதீனனாகிறார். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கூட கிறிஸ்துவனுடைய அடிமையாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகளினுடைய பகுதிகளை நம்ம தியானிக்கின்ற பொழுது இந்த வசன பகுதிக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன விஷயங்கள் உள்ள வச்சு பேசுகிறார், இந்த வார்த்தைகள் அவர் அங்கே பேசுகின்ற பொழுது அவர் எப்படி இருக்கிறார், சேவைகளை நம்ம உற்று கவனிக்கின்ற பொழுது நாம் ஒரு காலங்களில் எந்த நிலைமையில் இருந்துட்டோம் அப்படின்னம்னா அடிமைத்தனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் இருந்திருக்கிறார், நம்மளும் இருந்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஒரு காலங்களில் கர்த்தர் இயேசு நம்ம என்ன பண்ணியிருக்கார்னா அந்த அடிமைத்தனம் அப்படின்ற ஒரு பகுதியில் இருந்து தேவன் நம்மை அருமையாக அங்கே வெளியே கூட்டினதிருக்கார். அப்படி வெளியே கூட்டி வந்திருந்தாலும் கூட நம்ம ஃப்ரீமேன் தான். ஆனாலும் சொல்கிறாரு நீங்கள் யாருன்னா ஒரு பாண்ட் சர்வன்ட். கர்த்தருக்குள்ள சுயாதீனர்கள் தான் இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ள அடிமைகள் அப்படின்ற விஷயத்தை தேவனுடைய ஜனங்களாகி நம்மளுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே தெரிவிக்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையான சகோதர சகோதரிகள், ஸோ அப்போ இந்த ஒரு பாடங்கள் நம்ம எந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னா ஒரு 4 தலைப்புகளில் நம்ம எடுத்துக்கலாம். நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு சுயாதீனம் அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சிருந்தாலும் கூட அந்த பாடத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய 4 சப்டைட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கிறோம். அந்த சப்டைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கவனிக்கிறப்போ முதல் நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கிறிஸ்து விடுதலை ஆக்குகின்ற சுயாதீனம் ஃபஸ்ட் பாயிண்ட். இது இந்த பகுதிகள் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்குறப்போ இந்த சுயாதீனம் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துட்டோன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பிரம்மாண்டமான வார்த்தை சொல்லலாம். ஏன் இது பிரம்மாண்டமான வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா ஒரு பிரம்மாண்டமான வார்த்தையாக நம்ம சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னா இது தேவனுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை. சுயாதீனம் அப்படின்ற விஷயங்கள் தேவனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. எப்படி சொல்லலாம் அப்படின்னா தேவன் எப்படி இருக்கார்னா அவருக்குள்ளேயும் அந்த சுயாதீனம், அந்த லிபர்ட்டி அங்கே இருக்கு. ஆனால் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்க மனுஷன் கூட இதே சுயாதீனத்தில் என்ன பண்ணியிருக்கார்னா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி சுயாதீனமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனுஷன் இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னு தான் இன்றைக்குரிய ஒரு பாடங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தேவன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷனுக்குள்ளேயும் அந்த சுயாதீனத்தை தேவன் தந்திருக்கிறார். அப்போ இந்த ஒரு வார்த்தைகள் எப்படி நம்ம சொல்லலான்னு கேட்டிங்கன்னா ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் வசனம் மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் இரண்டாவது சங்கீதம் மூன்றாவது வசனம்.
அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரித்து போடுவோம் என்கிறார்கள்.
சோ பாருங்க, ஆரம்பம் அந்த கீவர்ஸ் மைண்ட்ல வச்சுக்கலாம். நம்ம அடிமைகளா இருந்தோம், பட் தேவன் நம்மை ஃப்ரீ பண்ணார். அப்படி ஃப்ரீ பண்ணிட்டாலும் கூட கர்த்தருடைய அடிமைகளாக நம்ம இருக்கிறோம். ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்ப பாருங்க, ஒரு கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கக்கூடியவன் கர்த்தருடைய அடிமையாய் இருக்கிறான். பட் இந்த ஒரு அடிமைத்தனம் கூட நம்மளுக்கு என்ன பண்றது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, பிடிக்கிறது இல்லை. இந்த ஒரு கட்டுக்கள் இருந்து கூட சில ஜனங்கள் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு விருப்பம் அங்க இருக்கிறத இந்த வசன பகுதிகளில் நம்ம பார்க்கிற மருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு பகுதிகள் நம்ம கவனிக்கிறப்ப, இந்த சுயாதீனம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு கிராண்ட் வேர்ட். இந்த வார்த்தை முதல் முதல் எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னம்னா, எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குங்க, எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கும், ஏதேனில் பயன்படுத்தப்பட்டிருக்குமா? பரலோகத்தில் பயன்படுத்துறதுக்கு வார்த்தை இல்லையா, வாய்ப்பு இல்லையா? ஸோ பரலோகத்திலேயே பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அங்கே தேவன் வச்சிருந்தார். யாருக்கு இந்த சுயாதீனத்தை பயன்படுத்துறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோகோஸாக இருந்த கர்த்தர் இயேசுவுக்கு இந்த வாய்ப்பு முதல்ல அங்கே கடந்து வருது. சுயாதீனம் பயன்படுத்துகிறார். யார் நம்முடைய காரியமாய் போவான்? பயன்படுத்தணும், சுயாதீனம் பயன்படுத்தணும். எவ்வளவோ தூதர்கள் அங்கே இருந்துட்டாலும் அந்த சுயாதீனம் கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் இயேசு தெளிவாக இப்போ என்ன பண்ணணும்னா, பயன்படுத்தணும். பயன்படுத்தினார், தனக்கு கிடைச்சிக்கிட்ட சுயாதீனத்தை பயன்படுத்தினார் லோகோசாகிய கர்த்தர் இயேசு. இதுக்கப்புறம் அந்த சுயாதீனத்தை பயன்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு வேற யாருக்கு கிடைச்சது? இதுக்கப்புறம் பரலோகத்தில் இந்த சம்பவங்கள், இந்த சம்பவங்களுக்கு பிற்பாடு அந்த சுயாதீனத்தை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சது? பாதுகாப்புக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூ, அவருக்கும் தேவன் என்னதான் பண்ணியிருந்தார்? அப்ப பாருங்க, தேவனுடைய சிருஷ்டிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களுக்குமே, அனைத்து ஜீவிகளுக்குமே தேவன் என்ன கொடுத்திருக்காருன்னா, அந்த சுயாதீனம் அப்படின்ற விஷயத்த கொடுத்திருக்கிறார். அப்ப அங்க பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கேரூ அந்த சுயாதீனத்தை பயன்படுத்தினார். கவனிக்கணும் நம்ம, இந்த சுயாதீனம் பயன்படுத்துவதற்கு முன்பாக அங்க பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அந்த கேரு அவருடைய பயணம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கேட்டீங்கன்னா, ஒரு கடல்ல ஒரு கப்பல்ல பயணிக்கக்கூடிய சூழல்ல அவருடைய விஷயங்கள் அங்க போயிட்டு இருந்திருக்கும். கண்டிப்பா அருமையா என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, சொல்றாரு ஒரு நீதி உள்ளவருடைய கரங்கள்ல கேரு இருக்கிற வரைக்கும் அவருடைய லைஃப் கடல்ல பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கப்பல் மாதிரி ரொம்ப அமைதியா என்ன பண்ணிருக்கும் கேட்டீங்கன்னா, டிராவல் பண்ணியிருந்திருக்கும். பட் இப்ப அவருக்கு அந்த வாய்ப்பு, என்ன வாய்ப்பு? தேவன் தந்திருக்கக்கூடிய சுயாதீனத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கையில் எடுத்தார். எனக்கும் தேவன் சுயாதீனம் கொடுத்திருக்கிறார், சுயாதீனம் பயன்படுத்துறேன். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கப்பல் நடுக்கடல்ல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, உடஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, தேவன் தந்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சுயாதீனம் அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்தக்கூடிய விதங்கள் இருக்கு. தேவன் கொடுத்திருக்கிறார், ஆனாலும் கூட இங்க கர்த்தர் இயேசு தனக்கு கிடைச்சிட்ட சுயாதீனத்தை எப்படி பயன்படுத்தினார், இவருக்கு பின்பு கிடைச்ச வாய்ப்பை கேரூப் எப்படி பயன்படுத்திட்டார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த ஒவ்வொரு சுயாதீனத்தையும் பயன்படுத்தக்கூடிய தருணங்கள்ல இதற்கு பின்பாக கிடைக்கக்கூடிய பலன்களை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கவனிச்சு பார்க்கணும். அதனாலதான் நம்முடைய மூத்த சகோதரர் இந்த வார்த்தையை சொல்றப்ப எப்படி சொல்றாருன்னா, இந்த சுயாதீனம் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்பவுமே ஆசீர்வாதங்களையும் சந்தோஷங்களையும் கொண்டு வராது. நிஜமா கண்டிப்பா கொண்டு வராது. பயன்படுத்தக்கூடிய விதம் இருக்குது. தேவன் எந்த நோக்கத்திற்கென்று இந்த சுயாதீனத்தை பயன்படுத்துவதற்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த அடிப்படையில் இந்த சுயாதீனத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அருமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்போ கேரூப் அங்க பயன்படுத்திட்டார். கேரூப்புக்கு பின்பாக அருமையான ஒரு வஞ்சனை, ஏவால் ஆதாம் இப்படி ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் அந்த சுயாதீனத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அங்க கடந்து வந்தாலும் கூட இந்த வாய்ப்புகள் எல்லாமே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர். இவர்களை தாண்டி தேவன் அருமையாக ஒரு தனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்திட்டார். அந்த ஜனங்கள் யார் நம்ம சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா யூத ஜனங்கள். இவங்களுடைய டோட்டல் ஹிஸ்டரி நம்ம பார்த்துட்டோம்னா தேவன் அருமையான ஒரு சுயாதீனம் தந்து இந்த ஜனங்களை எல்லா விதமான வாய்ப்புகளுக்குள்ளேயும் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா வழி நடத்திட்டு போயிட்டு இருந்தார். ஆனால் இவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சுயாதீனத்தையும் அவங்க எப்படி பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெம்பரவரி ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துவதற்காக டிவைன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிரேக் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷம் இதுதான் கொடுக்குது அவங்களுடைய சுயாதீனத்தினுடைய விஷயங்கள். இதனால் தேவனுடைய அருமையான பிரமாணங்களை அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா மீறுகிறதை நம்ம பார்க்குறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இவரை கடந்து நெக்ஸ்ட் வேற யார் வராருன்னு கேட்டிங்கன்னா யூதாஸ்னுடைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். யூதாஸுக்கும் தேவன் அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டார் தன்னுடைய சுயாதீனத்தை பயன்படுத்துவதற்கு. அப்படி சுயாதீனத்தை பயன்படுத்தக்கூடிய யூதாஸ் எந்த அடிப்படையில் தன்னுடைய சுயாதீனத்தை நிரூபிக்கிறார், அதனுடைய பலன் என்ன அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அந்த சின்ன அந்த கிராவன் ஹார்ட்டுக்கு ஸ்ட்ராங் டிசையர் எது மேல அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 வெள்ளிக்காசு மேல. பாருங்க, சுயாதீனம் அப்படின்ற விஷயங்கள் வெறும் 30 வெள்ளிக்காசுக்கு அதிகபட்சமா என்ன பண்ணிட்டு கேட்டீங்கன்னா கர்த்தரை காட்டி கொடுக்கிறார். 30 வெள்ளிக்காசுக்கு கர்த்தரை அவர் காட்டி கொடுக்கல, மாறாக அந்த 30 வெள்ளிக்காசுக்கு இவர் என்ன ஆயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா அடிமையாக அங்க போயிடுறார். எந்த விஷயத்துல ஒருத்தர் ஜெயிக்கப்படுறானோ அந்த விஷயத்துக்கு அவன் எப்படி ஆயிடுறாருன்னு கேட்டீங்கன்னா வார்த்தைகள் சொல்லுது அதுக்கு அவன் அடிமை ஆயிடுறான். இப்ப கர்த்தர் இயேசுவை 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த 30 வெள்ளிக்காசுக்கு இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா அடிமையான விஷயங்கள் நம்ம பார்க்கிற மருமையான சகோதர சகோதரிகளே. இவரை தொடர்ந்து அப்போஸ்தலர் பேதுருனுடைய விஷயங்களை கவனிச்சு பார்க்கலாம். பேதுருனுடைய விஷயங்கள் கவனிச்சு பார்க்கிறப்போ கர்த்தர் இயேசுவை மறுதளிக்கிறார் உண்மை. ஆனா கர்த்தர் இயேசுவை அங்க மறுதளிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கவனிக்கிறப்போ அந்த எதிர்பாராத ஒரு சூழல்ல அவர் நிக்க வேண்டிய தருணம். அவர் எதிர்பார்க்கல, சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும் அப்படின்ற விஷயங்கள் அவர் எதிர்பார்க்கல. எதிர்பாராத ஒரு சூழல்ல அங்க நிக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப கர்த்தர் இயேசுவை அங்க மறுதளிச்சாலும் கூட அவருடைய உண்மையான இருதயத்திற்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்குங்களா? அவருடைய உண்மையான இருதயம் கண்டிப்பா என்னதான் பண்ணிருக்கும் கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேதனை அங்க அடைஞ்சிருக்கும். அவருக்கு நோ ரெஸ்ட், ஒரு பீஸ், எந்த விஷயங்களும் இல்லை. கர்த்தர் இயேசுவை மறுதளிக்கிறார். இப்படி மறுதளிச்சதனுடைய விஷயங்கள் எந்த விதத்திலையும் அவருக்கு என்ன கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா ஒரு சமாதானத்தையோ ஒரு ரெஸ்டோ அவருக்கு என்ன பண்ணலேன்னு கேட்டிங்கன்னா அங்கே பேதுரு அங்கே கிடைக்கல. இவருடைய லைஃப் டைம் முழுக்க அந்த சுயாதீனத்தை மீறினுடைய பலனை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் அனுபவிக்கிறார் அதனுடைய பலனை. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை எல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நம்ம பார்க்குறோம் இந்த சுயாதீனம் அப்படின்ற ஒரு வார்த்தை என்றைக்குமே ஆசீர்வாதங்களையும் சந்தோஷங்களையும் கொண்டு வருவதில்லை. ஆனால் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு ஒரே வாய்ப்பு என்னென்னா அந்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நோக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அருமையான சகோதர சகோதரிகளே, சரி இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த சுயாதீனம் அப்படின்ற ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி காலங்களில் நம்ம அதிகமாக பயன்படுத்தலை. எப்போ பயன்படுத்தலை அப்படின்னா ஒரு சத்தியம் கேட்டு உள்ளே வந்த காலங்களில் இதனுடைய வார்த்தையினுடைய வேல்யூ தெரியல. அப்போ இதனுடைய பயன்பாடும் எப்படி தான் இருந்ததுன்னா குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த சுயாதீனம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தக்கூடிய விதம் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலையும் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மிக அதிகமாக அங்கே இருந்துட்டு இருக்குது. அதே போல உலக ஜனங்கள் மத்தியிலையும் சுயாதீனம் இல்லை இந்த லிபர்ட்டி இல்லை உரிமை அப்படின்ற விஷயங்கள் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் அந்த உரிமைகளை திருப்பி தரக்கூடிய காலங்கள் இருக்கிறதுனால உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சில விஷயங்கள் போராடினா கிடைக்குது. ஆனால் ஒரு பகுதியை நம்ம கவனிக்கணும், தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகள் மேலே விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய ஜனங்கள் கவனிக்க வேண்டிய பகுதி என்னென்னா இந்த லிபர்ட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை உலக ஜனங்கள் அங்கே பேசுகிறாங்க அப்படின்னா இதனுடைய பின்னணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தான் அருமையாக இது ஒரு தூண்டில் மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா போட்டிருக்கிறார். இந்த தூண்டில் உலக ஜனங்கள் அந்த சுயாதீனம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துட்டு மாட்டியிருக்கிறாங்க. இப்படி மாற்றுறதுடைய பலன் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பாதிப்பு, இந்த வார்த்தையினுடைய தாக்கம், இதை பயன்படுத்தக்கூடிய விதம், இதையெல்லாம் உலக ஜனங்கள் பயன்படுத்தக்கூடிய விதமும் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இதே டாக்டிக்ஸை யார் மத்தியிலையும் சாத்தான் பயன்படுத்துறதுக்கு விரும்புகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை ஜனங்கள் மத்தியிலேயும் இதே விதமான அணுகுமுறையை கையாளுவதற்கு அவர் பிரயாசம் எடுத்திருக்கிறார். அப்போ பாருங்கள், அந்த ஜனங்களுக்கு ஒரு இறை வச்சு தூண்டில் போட்டு பிடிக்கிறது மாதிரி லிபர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயங்கள் சந்தோஷம் தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கு. பட் இங்கே தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலையும் இதே டாக்டிக்ஸ் அங்கே பயன்படுத்துகிறார் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த விஷயங்கள் இங்கே நம்ம மத்தியில் அவர் அங்கே பயன்படுத்தக்கூடிய காலத்துங்களில், தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் அவர் வீசக்கூடிய அந்த லிபர்ட்டி இல்லை சுயாதீனம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் நம்ம மாட்டணும் அப்படின்னம்னா என்ன நடக்கும்? ஏன்னா அந்த சுயாதீனம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதே விஷயங்கள், இந்த சுயாதீனம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம், பட் கர்த்தர் கொடுத்துருக்கக்கூடிய சுயாதீனத்தை நம்ம பயன்படுத்துகிறோமா, இல்லை எதிராளியாவன் போட்டிருக்கக்கூடிய தூண்டிலை நம்ம பயன்படுத்துகிறோமா? யோசிக்கணும். அப்படி ஒருவேளை எதிராளியாவன் வீசக்கூடிய அந்த தூண்டில் நம்ம மாட்டியிருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரே ரெண்டு விஷயங்கள் அங்கே சொல்கிறார். என்னென்னா, அப்போசிங் த வெரி ஹார்வெஸ்ட் ஒர்க், அறுவடையினுடைய வேலையை எதிரடையாக நிற்கக்கூடிய ஜனங்கள் இந்த தூண்டில் மாட்டிட்டு இருக்கிறான். சுயாதீனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அறுவடைன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பிரேக் பண்றதுக்கு, தடை பண்றதுக்கு, இன்ஜூர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, இது நம்ம வெரி கேர்ஃபுல்லாக நம்ம இந்த விஷயங்களை கவனிக்கணும். ஏன்னா சொல்கிறாரு, ஒரு காலத்தில் இந்த ஹார்வெஸ்ட் ஒர்க்குக்கு கோஆப்ரேட் பண்ண ஜனங்கள், ஆனால் இன்னைக்கு அந்த வேலைக்கு தடை செய்யக்கூடிய ஜனங்களாக மாறிட்டு இருக்கக்கூடிய காலங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும், எந்த அடிப்படையில் இந்த விஷயங்கள் தடை பண்ணுறாங்க, எந்த ஆதாரத்தோடு இந்த விஷயங்கள் தடை பண்ணுறாங்க, கவனித்து பார்க்கணும். சாதீனம் அப்படின்ற ஒரு விஷயங்களை எடுத்துட்டு என்ன வேணாலும் செய்யலான்ற விஷயங்கள் இல்லைங்க. தேவன் கரங்களில் அந்த சுயாதீனத்தை பெற்றுக்கொண்டால் என்ன செய்ய முடியும்? இதே சாத்தான் தரக்கூடிய சுயாதீனம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் அப்படின்னா, முதல் சபைகள் மத்தியில் வேலைகளை ஸ்டாப் பண்ணுறக்குண்டான வேலைகளை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த விஷயங்கள் போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கும் கர்த்தர் இயேசுவுக்கும் அருமையான ஒரு கான்ஃபிகரேஷன் பாண்ட் இருக்குது. கர்த்தர் இயேசுவுக்கும் நமக்கும் அருமையான ஒரு பாண்ட் இருக்கு. ஆனால் இந்த பாண்ட்லிருந்தும் என்ன பண்ணணும்னு கேட்பாங்கன்னா, விடுதலை அடையணும்னு கேட்பாங்க. அதனால தான் சங்கீதங்களுடைய வசனங்கள் பார்க்குறோம், ஒரு கயிறில் கட்டியிருக்கிறாங்க, அந்த கயிறிலிருந்தும் தங்களுக்கு விடுதலை வேணும்னு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நினைப்பார்கள். இப்படி நினைக்கக்கூடியவர்கள் அந்த கான்ஃபிகரேஷனுடைய பாண்ட்லிருந்தும் வெளியே போவாங்க. சில காலங்களில் தேவன் தந்திருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான சத்தியத்திலிருந்தும் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே போவதற்குண்டான அனைத்து விஷயங்களும் இந்த லிபர்ட்டி அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள மறைஞ்சிருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நமக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய சுயாதீனம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோன்னா, ஒரு காலத்தில் பாவம் சாபம் மரணம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு கட்டுகளுக்குள்ள நம்ம இருந்துட்டு இருந்தோம். ஆனால் தேவன் கர்த்தர் இயேசு மூலியமாக அருமனையாக என்ன பண்ணியிருக்காருனா, கர்த்தருக்குள்ள அருமையான ஒரு விடுதலை கொடுத்துட்டார். இப்போ விடுதலை கொடுத்தது மாத்திரம் இல்லை, தேவன் நமக்கு என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். இது வேற எந்த ஒரு ஜனங்களுக்கும் கிடைக்காத மாபெரும் ஆசீர்வாதங்கள்ல முதன்மையானது. அப்படி தேவன் தன்னுடைய ஆவியை எங்க கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த ஆவியை பெற்ற ஜனங்கள் இன்னொரு விதத்தில் அப்போஸ்தலர் பவுல் அங்க சொல்றப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்றார். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னா இவர்களுக்குள்ளிருந்து வரக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த கைண்ட்னஸ் இருக்கும், அந்த மீக்னஸ் இருக்கும், ஜென்டில்னஸ் இருக்கும், அந்த லாங் சஃபரிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் இவர்களுடைய இருதயங்களிலிருந்து அருமையாக வெளிப்படும். தேவன் தந்திருக்கூடிய சுயாதீனங்களை பயன்படுத்துகிறப்போ இந்த பகுதிகள் எந்த தேவனுடைய பிள்ளைகள் கிட்டிருந்து வெளிப்படுதோ, சுயாதீனத்தை சரியான விதத்தில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஒருவேளை இவர்களுக்குள்ள அந்த பாவம்
மூர்க்கம், விரோதம், பகை அப்படின்ற விஷயங்கள் இருந்தது அப்படின்னா, இது கண்டிப்பா அது கர்த்தர் கொடுத்துக்கிட்ட சுயாதீனம் இல்லை, மாறாக சாத்தான் போட்ட தூண்டில் மாட்டிருக்கக்கூடிய சுயாதீனத்தினுடைய வெளிப்பாடு. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம கவனிக்கணும், இவைகளை கர்த்தர் இயேசு தன்னுடைய ரத்தத்தினால் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அருமையான ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து விடுதலை ஆக்குகின்ற சுயாதீனம் இதுதான். பாவம், சாபம், மரணம் அப்படின்ற விஷயங்கள்லிருந்து அருமையாக கர்த்தர் இயேசு நம்மை விடுதலை செஞ்சிருக்கிறார். அப்படி விடுதலை செய்திருக்கக்கூடிய ஜனங்கள் கிட்ட அந்த அடக்கம், மென்மை, நீடிய பொறுமை அப்படின்ற குணங்கள் அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, இது ஃபஸ்ட். ஆனால் தேவன் இதுக்காகத்தான் சுயாதீனத்தை கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சாச்சு நமக்கு. ஆனால் இந்த ஒரு சுயாதீனம் கொடுத்துட்டாலும் கூட நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டியன் லிபர்ட்டி பேஸ்ட் ஆன் பிரின்சிபல் சொல்கிறார், கொள்கையின் அடிப்படையிலான கிறிஸ்துவ சுயாதீனம். சுயாதீனம் கொடுத்துருக்கிறார். இந்த சுயாதீனம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா, சில பிரின்சிபல் இருக்கணும். என்ன பிரின்சிபல் தேவன் அந்த சுயாதீனத்தில் கொடுத்துருக்கிறார்? இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு காலங்களில் 200 பேர் 300 பேர் சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பொது மாநாடுகளில் இன்னைக்கு குறைந்தபட்சம் 1300 பேர் 1200 பேர் நம்ம சேர்றோம் அப்படின்னம்னா, எந்த அடிப்படையில் சேர்றோம்? எந்த அடிப்படைங்க? இன்னைக்கு இவ்வளோ கூட்டங்கள் நம்ம வந்திருக்கிறோம், எந்த அடிப்படை அப்படின்னா, கர்த்தர் ஒரு உரிமை பத்திரமாக ஒரே வசனத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். எந்த வசனம்? நம்மளுக்கு அருமையான வசனங்கள் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:20 நம்ம வாசிக்கலாம்.
ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார்.
சோ பாருங்க, அருமையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் சொல்லிட்டார். எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்து நிமித்தம் ஒன்று சேர்றாங்களோ அவர்கள் மத்தியில் நான் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். ஆனால் இப்படி வாசம் பண்ணக்கூடிய இந்த ஒரு அருமையான ஒரு விஷயங்கள் நம்ம கவனிக்கிறப்போ, இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களுக்கும் சரிசமமான உரிமை இருக்குது இல்லைங்களா? 1000 பேர் நம்ம கூடி வந்துட்டாலுமே சரி, அவ்வளோ ஜனங்களுக்கும் தேவன் என்ன கொடுத்துருக்காருன்னா, சரிசமமான அந்த உரிமை இல்லை அந்த லிபர்ட்டி அப்படின்ற விஷயத்தை அங்கே தந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போது இந்த சரிசமமான உரிமை எல்லா ஜனங்களுக்கும் இருக்குது, தேவன்கிட்ட உடன்படிக்கை செய்த அனைத்து ஜனங்களுக்கும் அங்கே இருக்குது அப்படின்னா, சில பிரின்சிபலோடு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். என்ன விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா, ஒரு வசன பகுதி நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:49-50 நம்ம வாசிக்க கேட்கலாம்.
அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார்.
ஸோ இது அருமையான கர்த்தருடைய ஊழிய நாட்களில் நடந்துகிட்ட ஒரு சம்பவம். கர்த்தர் ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு கிராமங்களுக்குள்ளே போயிட்டு அந்த வழியில் வந்துட்டு இருக்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பரிசுத்தமானாக யோவான் கர்த்தர்கிட்ட பேசுகிறார். என்ன விஷயங்கள் அங்கே பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த வார்த்தைகள் கொஞ்சம் படிங்க சிஸ்டர்.
அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுத்தோம் என்றான்.
ஸோ பாருங்க, எதுக்காக அவங்களை தடுத்துருக்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய நாமத்தினால் என்ன பண்ணுறாங்க, வேலைகள் செய்கிறாங்க, ஆனால் உம்மை பின்பற்றாத ஜனங்களாக இருக்கிறாங்க. இதனால் நாங்கள் அவங்களை என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, தடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கர்த்தர் இயேசு, ஓகே ஓகே பரவாயில்ல நல்ல வேலை செஞ்சீங்க அப்படின்னு கர்த்தர் இயேசு என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, அவங்களை என்கரேஜ் பண்ணலை. மாறாக பின்னாடி அருமையான ஒரு வார்த்தை சொல்றார், கண்டிப்பா பண்ணுங்க.
அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார்.
ஸோ நமக்கு விரோதியாய் இராதவன் எங்க இருக்கிறார்? நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார். அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு தந்திருக்கூடிய உரிமை பத்திரம் இவ்வளோ ஜனங்கள் கூடியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இதை தவிர்த்து கூடுகின்ற கூட்டம் அவ்வளவும் எதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே யோவான் சுட்டி காட்டின அந்த ஒரு மனுஷனுக்கு அடையாளமாக இருக்கிறான். அருமையான சகோதர சகோதரிகளே, இங்கே கூட தேவனுடைய சித்தம் வெளிப்படுவதற்கான அருமையான ஒரு சம்பவங்கள் இல்லை அந்த காலப்பகுதிகளில் கத்தர் இயேசுவினுடைய ஊழியத்தினுடைய நாட்கள் என்ன பண்ணியிருக்குன்னா அங்கே நடந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம 17வது ஆவிக்குரிய மாநாட்டில் நம்ம கலந்து கொண்டாலும் கூட தேவன் இது என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறார். அருமையான ஏற்பாடுகள் மாத்திரம் இல்லை, அருமையான ஒழுங்குகளையும் கொடுத்து தேவன் நம்மளுக்கு பேர்பட்டதான ஒரு ஐக்கியத்தை தேவன் அங்கே தந்திருக்கிறார். அப்போ இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதுனால தான் இதுவரைக்கும் நம்ம என்ன நடந்துட்டுருக்குன்னா, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி கூடுகைகள் வருஷத்துக்கு 2 முறை அங்கே தேவன் கிருபையில் அங்கே நடந்து வந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இது எல்லாமே வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்களை எங்கே 2 பேர் 3 பேர்ன்னு சொன்னார். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் கூட அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் அங்கே நடந்து வந்துட்டு இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம், நம்மளை அந்த ஒரு மனுஷன் யாருக்கு ஒரு நிழல் இல்லை ஒரு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய கூடுகை அல்லாமல் வேற கூடுகை ஏற்படுத்தக்கூடிய ஜனங்களுக்கு அவர் ஒரு அருமையான ஒரு நிழலாக இல்லை ஒரு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னா, அப்போது இந்த ஒரு பகுதிகள் நம்ம கவனிக்கிறப்போ இந்த ஜனங்களை நம்ம எப்படி பார்க்கறது, இந்த ஜனங்களை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னா, வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இந்த ஜனங்களை என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவர்களை தடுக்கிறதுக்கும் நமக்கு உரிமைகளும் இல்லை, வாய்ப்புகளும் இல்லை. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை ஆசீர்வதிப்பதும் அவர்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பதும் நம்மை சார்ந்த விஷயங்கள் அல்ல, இது கூட யாருனுடைய விஷயங்கள் தான் அப்படின்னா, இதுவும் கர்த்தர் இயேசுவை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால தான் சொன்னார், அவங்கள தடுக்காத. நமக்கு விரோதியாகிறவன் நமக்கு என்ன பண்ண மாட்டானா, துரோகம் பண்ண மாட்டான், இல்லை நமக்கு எதிரியாக இருக்க மாட்டான் அப்படின்ற விஷயங்களை அங்கே சொன்னார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ கவனிக்கணும், கர்த்தர் இயேசுவினுடைய ஞானம், அவருக்குள் இருக்கக்கூடிய ஞானம், அந்த ஞானம் அந்த கொள்கையினால் அடிப்படையினுடைய விஷயங்களை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, பார்த்துக்கோ, இது அவருடைய காரியம். ஆசீர்வதிக்கிறதும் ஆசீர்வதிக்காமல் இருப்பதும் முழுக்க கர்த்தர் இயேசுவை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பகுதிகள் நம்ம பார்க்குறப்போ என்ன முடிவுக்கு வந்துடுவோம் அப்படின்னோம்னா, கேட்குறாங்க பிரதர் கிட்ட அன்னைக்கு கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா, அப்போ இந்த மாதிரி நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த மாதிரி வேலைகள் அங்கே செய்கிறாங்க அப்படின்னா, இந்த சின்ன சின்ன இந்த மாதிரி பிரிஞ்சு போகிறதல் நம்ம ஒரு ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இன்னும் 2 பேர் 3 பேர் 4 பேர் ஒரு 10 பேர் தனியாக பிரிஞ்சு போகக்கூடிய விஷயங்கள் இது. நம்ம இந்த பகுதிகளை பார்க்குறப்போ இந்த மாதிரி ஜனங்களை என்கரேஜ் பண்ணாதா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே கேட்டிருக்கிறாங்க. புரிஞ்சுக்கலாம், நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிறாங்க, ஆனால் இந்த ஐக்கியத்திலேருந்து சில ஜனங்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பிரிஞ்சு போகிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், அவங்கள தடுக்காத, அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா நம்மளுக்கு விரோதமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு கர்த்தர் இயேசு எந்த விதமான தடைகளும் ஏற்படுத்துறதில்ல. இந்த வார்த்தைகளை நம்ம சொல்கிறப்போ என்ன நடக்கும்னா, அப்படி பிரிஞ்சு போகிறவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலாக என்கரேஜ் பண்ணுறக்கூடிய வார்த்தைகள் இல்லை அங்கே. கர்த்தர் இயேசுவினுடைய அந்த டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை அவர்களை அணுகக்கூடிய விஷயங்கள் அங்கே கவனிக்க சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படி பிரிஞ்சு போகக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு சபைகளை ஸ்தாபிக்கக்கூடிய உரிமை இருக்குதா இல்லைங்களா? நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பிரிஞ்சு போகிறாங்க, இப்படி பிரிஞ்சு போகக்கூடிய ஜனங்கள் சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்கு உரிமை இருக்குதா இல்லைங்களா? ஏன்னா கர்த்தர் இயேசு எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே உரிமை கொடுத்துருக்கிறார். ஆரம்பத்திலேயே சொன்னோம், நம்ம அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஜனங்கள் தேவன் தந்திருக்கூடிய சுவாதீனத்தினுடைய அடிப்படையில் என்ன பண்ணணும்னா, அந்த உரிமைகளை கையில் எடுக்கணும். ஆனால் இது இப்படி பிரிஞ்சு போகக்கூடிய ஜனங்களுக்கு சொல்கிறாரு, இப்படி பிரிஞ்சு போகக்கூடிய ஜனங்கள் 4 பேர் 5 பேர் போகலாம், ஒரு காலத்தில் 10 பேர் கூட ஆகலாம், இந்த ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும், அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் கவனிக்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் தேவன் சபைகளில் அந்த கொடுத்திருக்கக்கூடிய சுவாதீனத்தினுடைய விஷயங்களை கவனித்து பார்ப்பதுக்கு இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதிகளை கொடுத்துருக்கிறார், சுவாதீனம் கொடுத்துருக்கிறார். பட் அது பயன்படுத்தக்கூடிய விதம் எப்படி இருக்குது, சபைகளில் சுயாதீனத்தை பயன்படுத்தக்கூடிய விதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயங்களை அங்கே சொல்லியிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களாக ஒரு சபையினுடைய ஐக்கியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணணும்னா, பாருங்க இன்னைக்கு நம்ம சகோதரர்களாக சகோதரிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இந்த ஒரு ஐக்கியத்தில் நம்ம சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னோம்னா, இந்த ஐக்கியத்தில் நம்ம சேர்ந்த தருணங்களில் நம்மளுக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னா, தனிப்பட்ட சுயாதீனங்கள் மற்றும் சில ஸ்லாக்கியங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஐக்கியத்துக்குள்ள வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா விட்டு கொடுத்துருக்கோம். தனிப்பட்ட சுயாதீனம், தனிப்பட்ட ஸ்லாக்கியங்கள், ஸோ இந்த ஐக்கியத்தில் நம்ம கலந்து கொண்டு வருவதற்கு நம்ம என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா விட்டு கொடுத்துருக்குறோம். அப்படி விட்டு கொடுக்கறது எதை அடிப்படையில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த சபையாருக்கு அது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விருப்பத்திற்கு ஒப்பு கொடுத்துருக்கோம். என்னுடைய சுயத்தை இல்லை என்னுடைய சுயாதீனத்தை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, இல்லை என்னுடைய ஸ்லாக்கியங்களை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, அது ஒட்டுமொத்த சபையினுடைய விருப்பத்திற்கு அது ஒப்பு கொடுக்கப்படுது. இப்படி விருப்பத்துக்கு விட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி செய்ய சொல்றார் அப்படின்னா, ஒருவரும் தன்னுடைய விருப்பங்களையும் நன்மைகளையும் சுயநலமாய் கருத்தில் கொள்ளக்கூடாது. சபைகளில் எந்த விதத்திலேயும் அந்த விருப்பம் நன்மை இதெல்லாம் வந்து சுயநலமாக கையில் எடுத்துடக்கூடாது. அருமையான சகோதர சகோதரிகளே, சொல்கிறார் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் ஒன்று கூடுவது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் தேவன் தந்திருக்கிறார். அங்கே சொல்லிட்டு இருக்கார், அப்படி கூடக்கூடிய ஜனங்கள் எப்படி இருக்கணும்னா, ஒத்துழைக்கும் சிந்தை இருக்கணும். ஒரு சபை இருக்குன்னா ஒத்துழைக்கும் சிந்தை தேவனுடைய ஜனங்கள் கிட்ட இருக்கணும். அந்த கர்த்தர் இயேசுவினுடைய அந்த தலைக்கோப்பான அந்த ஆவியினுடைய வழி நடத்துதல் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். ஸோ ஒருவேளை இந்த விஷயங்கள் இருந்து மாறுச்சு அப்படின்னா, அந்த அன்பின் ஆவி குறைஞ்சு போச்சு அப்படின்னா, கண்டிப்பாக சில கஷ்டமான சூழல்கள் வரும். தனக்கு சுயாதீனம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த சுயாதீனத்தினுடைய விஷயங்களை நீங்கள் கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு சபை ஜனங்கள் மத்தியில் சபைக்குள்ள சுயாதீனம் விஷயங்கள் பேசுறது ரொம்ப ஜாஸ்தி. அதே விஷயங்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்தினுடைய விஷயங்கள்ல பேச முடியறதில்லை. சாதீனம் தேவன் இதுக்காக கொடுத்திருக்கிறார் சபைகள்ல. அருமையான சகோதர சகோதரிகளை கவனிச்சு பார்க்கணும், நம்முடைய சுயாதீனம் அப்படின்ற விஷயங்கள் நம்முடைய விருப்பங்களையும் நம்முடைய நன்மைகளையும் சபைக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா விட்டு கொடுக்க வேண்டியதாக அங்கே இருக்குது. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த மாதிரி விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் சபையில் ஐக்கியம் கொள்வதற்காக தேவன் அருமையான ஏற்பாடு சபை. அதுக்கு அருமையான ஏற்பாடு கர்த்தர் தந்துகிட்ட சுயாதீனம், சில கொள்கையின் அடிப்படையிலான சுயாதீனத்தை தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே கொடுத்துருக்கிறார். பாருங்க, அந்த சமயங்களில் ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த சூழ்நிலையிலுமே ஒரு சகோதரனோ ஒரு சகோதரனுடையோ மனசாட்சியை மதிக்க வேண்டியது அவசியம். அந்த மனசாட்சியினுடைய விஷயங்கள் பேசுகிறப்ப சொல்கிறார், மனசாட்சி மதிக்கப்படணும், அது என்றைக்குமே கொண்டு போடக்கூடாது. மனசாட்சி இருக்கு, பட் அது என்னைக்கும் கொண்டு போடக்கூடாது. அப்போ தன்னுடைய மனசாட்சிக்கு ஒருத்தர் எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, உண்மையா இருக்கணும்னு ஒருத்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் இல்லை இது எல்லாருமே என்ன பண்ணுவோம், நம்ம மனசாட்சி இருக்குது அதுக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன். இப்போ ஒரு விஷயங்கள் நம்ம கவனிக்கலாம். இப்போ நான் மனசாட்சியின் படி நடக்கணும்னு நினைச்சிட்டு சில விஷயங்கள் இது பாவம்னு நான் என்ன பண்ணிடுறேன்னு கேட்டிங்கன்னா நினைக்கிறேன். மனசாட்சி இருக்கு, பட் சில விஷயங்கள் இது பாவம்னு நான் நினைக்கிறேன். பட் என்னுடைய உடன் அங்கங்கள் கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இது பாவம் இல்லை அப்படின்னு சொல்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு மனசாட்சி இருக்கு பட் இந்த விஷயங்கள் பாவம்னு நான் ஃபீல் பண்றேன், ஆனால் என்னுடைய கூட இருக்கக்கூடிய அருமை சகோதர சகோதரிகள் தேவனுடைய ஆவியில் வழிநடத்தப்படக்கூடிய சகோதர சகோதரிகள் இல்லை இல்லை இது பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, அப்படி நான் தனியாக நினைக்கிறப்போ இந்த காரியத்தை எந்த சூழ்நிலையிலுமே எதிரில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பார்த்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, இந்த ஒரு சகோதரன் சகோதரியை எந்த விதத்திலையும் என்ன பண்ணிருக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அவமதிக்க கூடாது. சொல்றாரு அவருடைய திட மனதை பார்க்கணும்னு சொல்றாரு. அவருடைய திட மனசு, அவங்க தைரியமாய் நிற்கிறது, நிற்க வேண்டிய விஷயங்களுக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நிற்கிறது மதிக்கப்பட வேணும் அப்படின்னு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க சொல்றாரு அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ சில பேசிக் பிரின்சிபலோடு என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுயாதீனத்தை தேவனுடைய ஜனங்கள் மத்தியில அங்க கொடுத்துருக்காரு அப்படின்னா, அந்த கர்த்தர் இயேசுவினுடைய சரீர அங்கத்துல இந்த சுயாதீனம் தக்க வைக்கப்படணும் அப்படின்றக்காகத்தான் தேவன் நம்மளுக்கு அந்த சுயாதீனத்தை அங்க கொடுத்துருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு சபைகளில் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒத்த மனமுடையவர்கள் அங்க ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ள முடிகிறதோ, பாருங்க இந்த வார்த்தைகள் ரொம்ப நம்ம முக்கியமா கவனிக்கலாம். எந்த அளவுக்கு ஒத்த மனமுடையவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ள முடிகிறதோ என்ன நடக்கும்னா, அவ்வளோ ஆசீர்வாதங்களை அந்த சபை பெற்றுக்கொள்ள முடியும். அதே சமயம் ஐக்கியம் தக்க வைக்கப்படாத இடங்களில் என்ன பண்ணலாம், ஒத்த மனசு இல்லை, ஐக்கியம் தக்க வைக்கப்படாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று கூடுதல் அப்படின்ற விஷயங்கள் விரும்பத்தகாதது. பாருங்க, ஒத்த மனசு இல்லை பட் கேதரிங், விரும்பத்தகாதது. அப்ப விரும்பத்தகாதது என்ன பண்ணிடலாம், பிரிஞ்சு போயிடலாமா? இல்ல, தேவன் வச்சிருக்கக்கூடிய ஒரே டேம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒத்த மனசு என்ன பண்ணணும்னா, சபைகள்ல இருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்முடைய விருப்பங்கள் அங்க விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். அங்க தெய்வீக ஒழுங்குகளுக்கு உட்பட்ட விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணணும் கேணுமா, நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இன்னைக்கு ஒரு பட்டணத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய சபைகள் இருக்குது. ஒரே பட்டணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சபைகள் இருக்குது அப்படின்னா, இதுக்கு என்ன சொல்லலாம், இது என்ன சொல்லும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்போ என்ன பண்ண சொல்றாரு கேட்டீங்கன்னா, நல்லது சொல்றார். பிரதர், நீங்க என்கரேஜ் பண்றீங்களா? என்கரேஜ் பண்றது இல்லை. ஆனா பின்னாடி ஒரு விஷயங்கள் சொல்றார், நல்லதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஒரே மனமும் ஒரே இறுதியும் கொண்ட ஜனங்களாக இருக்கணும். ஏன்னா ஒருவேளை கூடுகையினுடைய இடம் பற்றாமல் இருக்கலாம், இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கலாம். இந்த அடிப்படையில் ஒரு பட்டணத்தில் ரெண்டு சபை இல்லை நாலு சபை கூட விரும்பத்தக்கது தான். ஆனாலும் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரே மனமும் ஒரே இருதயமும் கொண்டிருக்க வேண்டும் சொல்றாரு. அபிஷேகிக்கப்பட்ட தலையினுடைய கீழ் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் அந்த சகோதரத்துவத்தை உடையவர்களாக இருக்கணும். இருக்கலாம் ரெண்டு சபை, இருக்கலாம் மூணு, இருக்கலாம், தப்பில்லை. பட் அவர்கள் அந்த அபிஷேகிக்கப்பட்டவர்களுடைய தலையின் கீழே இருக்கணும். அந்த சகோதர அன்பினுடைய விஷயங்கள் என்னைக்கும் நிலைச்சு நிற்கணும். அந்த விஷயங்கள் குறைஞ்சது அப்படின்னா, நீ பத்து சபை இல்லை பன்னெண்டு சபை வச்சிட்டால் நீ என்ன பண்ண முடியாது, சபையாருக்கு வாய்ப்புகள் இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளை, தேவன் இப்படித்தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா, சில கொள்கையின் அடிப்படையான சுயாதீனங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சுயாதீனம் அப்படின்ற விஷயங்கள் பயன்படுத்தக்கூடிய தன்மையினுடைய பகுதிகள் மாறி போயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு அருமையான சில ஆலோசனைகளை கூட என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சொல்றார் ப்ராப்பர் லிபர்டி இன் எக்லீசியாஸ், அந்த சபைகள் இருக்கக்கூடிய அந்த சுயாதீனங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு இருக்கின்ற விஷயங்களை அருமையாக அங்க சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க, இன்னைக்கு சில சம்பவங்கள் அங்க நம்ம பார்க்கும். என்னன்னா, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். இப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை அவர் எந்த விதத்துல பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இந்த பகுதிகளில். பாருங்க, இன்னைக்கு நம்ம ஏதோச்சையாக ஒரு சகோதரனுடைய இல்லத்துக்கு நம்ம போறோம். ஏதோச்சையாக, பிளான் கிடையாது, ப்ரீ பிளான் கிடையாது, ஒரு சகோதரனுடைய இல்லத்துக்கு நம்ம போறோம். இப்போ ஒரு சகோதரனுடைய இல்லத்துக்கு நம்மளோ இல்லை நம்முடைய உடன் இன்னொரு இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரிகளோ என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய தருணங்கள்ல அவங்க வீட்லேயும் ரெண்டு மூணு பேர் இருக்கலாம், நைபர்ஸ் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய உறவினர்கள் வந்திருக்கலாம். இந்த மாதிரி தருணங்கள்ல அந்த கிடைத்திருக்கக்கூடிய டைமை எப்படி ஆதாயப்படுத்திக்கலாம்? பாருங்க, ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு நம்ம போறோம், அங்கே ரெண்டு மூணு பேர் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய நெய்பர்ஸ் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய உறவினர்கள் இருக்கலாம். இந்த மாதிரி தருணங்களில் நம்ம அந்த கிடைத்திருக்கக்கூடிய தருணங்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, சிம்பிளாக நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், தேவனுடைய வார்த்தைகள் பேசுறதுல என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தலாம், பயன்படுத்தணும். இதுதான் சரியான ஒரு முறை. ஆனால் இப்போ அந்த சரியான முறையில் அந்த ஒரு தருணங்களை என்ன பண்ணுறோம்னா, தேவனுடைய வார்த்தைகளை அங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சின்ன எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு இறை வச்ச மாதிரி என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் வைக்கலாம். சின்ன ஒரு உணவு அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, சத்தியத்தின் பக்கம் இழுக்கிற மாதிரி என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் வைக்கலாம். ஆனால் வச்சுட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் வீக் வருது, என்ன பண்ணலாம்? சின்ன ஒரு இறை வச்சுட்டு வந்தாச்சு, நெக்ஸ்ட் வீக்கும் போயிட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வேலைகள் அங்கே செய்யலாம், உரிமை இருக்கு. இது 4 பேர் 8 பேர் ஆகுது, 8 பேர் 10 பேர் ஆகுது. என்ன பண்ணலாம்னா, இங்க போறவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இருக்குமா இருக்காதுங்களா? பட் சந்தோஷம் இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு பிரேக் வருது. என்ன பிரேக் வருது அப்படின்னா, 2 பேர் 4 பேர் ஆகுறாங்க, 4 பேர் 8 பேர் ஆகுறாங்க, 8 பேர் 10 பேர் ஆகுறாங்கன்னா, ஸ்டாப் பண்ணு. நீ இந்த ஒரு 2 வாரமாக போயிட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தருணங்களில், இல்லை கூட வந்திருக்கக்கூடிய சகோதரன், ஐயோ நான் இன்னும் எல்டர்கிட்ட சொல்லலை, எல்டர்கிட்ட சொல்லாமல் எப்படி சப்ஜெக்ட் பேசுறது அப்படின்ற விஷயங்கள் அங்கே தடை பண்ண வேண்டியது இல்லை. இதே 4 பேர் 8 பேர் இப்படி எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டு வர்றப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எங்கே சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, டைரக்டாக எக்லீஷாஸ்னுடைய எல்டர்ஸ் கிட்ட சொல்லணும். எல்டர்ஸ் மத்தியில் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணணும்னா, அங்கே வந்து ரெகுலர் ஸ்டடியா இல்லை பேசிக் ஸ்டடீஸா, எந்த விஷயங்களையும் யார் தான் பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சபையினுடைய மூப்பர்கள் தான் இந்த வேலையை என்ன பண்ணணும்னா செய்யணும். பேஜ் நம்பர் 61:30 இதை பற்றி அருமையான சில விஷயங்களை நம்மளுக்கு அங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதிகளினுடைய அடிப்படையில் தான் என்ன பண்ணணும்னா அங்கே செய்யணும். பாருங்கள், இப்படி அவங்க செஞ்சுட்டு வந்துட்டு ஒரு எக்லீசியா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க. இது நல்லதா மோசமானதா? நல்லதா மோசமானதா? ஆனா சொல்றாரு, இந்த விஷயங்கள் கூட தேவன் கொடுத்துக்கிட்ட சுயாதீனத்தின் அடிப்படையில் ஞானமாக யோசித்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலைகளை நம்ம செய்யணும். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்க, தேவன் நம்மளுக்கு அருமையான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசீர்வாதங்கள், அந்த சுயாதீனம் அப்படின்ற விஷயங்களை கொடுத்துட்டாலும் கூட அதை பயன்படுத்தக்கூடிய தன்மை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்கள்லேயே என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குற. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்போ நமக்கு என்ன விஷயங்கள் அங்கே சொல்லித்தர்றார் அப்படின்னா, எபிரேயர் 10:20 நம்ம வாசிக்க கேட்கலாம்.
அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும்,
சிஸ்டர், ஒருவருக்கொருவருடைய நலன் கருதி இந்த நட்கிரியக்கும் அன்புக்கும் ஏவும்படி, அந்த வசனம்.
மேலும் அன்புக்கும் நட்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடியவர்களை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
சோ பாருங்க, அந்த ஒருவருக்கொருவர் அந்த ஏவும் படி இந்த ஒரு வார்த்தைகள் நம்ம கவனிக்கணும். இந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, சபையினுடைய ஐக்கியங்களில் கலந்து கொள்ள வேண்டியது இருக்குது. இது பேசிக் பிரின்சிபல். ஆனால் இந்த பேசிக் பிரின்சிபல் நம்ம மத்தியில் கொடுத்திருந்தாலும் கூட, இன்னைக்கு நம்ம மத்தியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சில விஷயங்கள் படம் பிடிச்சு காட்டுது. அதுதான் நம்ம பார்க்குறோம். 3வது டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃபிஷ்னஸ் இன் காம்பினேஷன் வித் லிபர்ட்டி. செல்ஃபிஷ்னஸ் இன் காம்பினேஷன் வித் லிபர்ட்டி, சுயாதீனத்தோடு இணைந்த சுயநலம் அப்படின்ற விஷயங்கள். இன்னைக்கு சுயநலம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள, அதாவது மன்னிக்கணும், சுயாதீனம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குன்னு சொல்றாருன்னா, சுயநலம் அப்படின்ற விஷயங்கள் பின்னி பணஞ்சிருக்குது. இது ஏதோ ஒரு எதிர்பாராத விதங்கள் இல்லை. இன்னைக்கு அந்த சம்பவங்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா அங்க நடந்துட்டு இருக்குது. காரணம் சொல்லிட்டு இருக்காரு, அதாவது நம்முடைய கிறிஸ்டியன் டாக்டரின்ஸ் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் என்ன கொண்டு வருதுன்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உரிமைகள் கொண்டு வருது. உரிமைகள் மாத்திரம் கொண்டு வர்றதில்லை, இந்த விஷயங்கள் என்ன கொண்டு வருதுன்னா, கல்வியை கொண்டு வருது, ஞானத்தை அங்கே கொண்டு வருது. இதெல்லாம் என்னென்ன, இதெல்லாம் லிபர்ட்டி. இந்த லிபர்ட்டி அந்த கல்வியையும் ஞானத்தையும் கிரகிக்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வழிகாட்டுது. லிபர்ட்டி போகுது, பட் கல்வி அதே சமயம் ஞானம் இதையெல்லாம் என்ன பண்ணணும்னா கிரகிக்கிறதுக்காக இந்த ஒரு லிபர்ட்டியை அங்கே கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இந்த உரிமையும் ஞானமும் எதுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்கு எதுக்காக அப்படின்னா, தேவன் தந்திருக்கக்கூடிய அந்த ராயல் லா ஆஃப் லவ், அந்த ராஜரீக பிரமாணம் அங்கே செய்யணும். இதுக்காகத்தான் சொல்கிறாரு அந்த லிபர்ட்டி அப்படின்ற விஷயங்கள் போகக்கூடிய இடங்கள்ல எல்லாமே கல்வி ஞானம் இதெல்லாம் கொண்டு வருது. ஆனால் அது எதுக்காக அப்படின்னா, அந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் அங்கே கொண்டு வர்றதை நம்ம பார்க்குற மருமையான சகோதர சகோதரிகளே. அப்போது இதெல்லாம் அந்த ஒழுங்குகளுக்கு உட்பட்டு இருக்கும் போது, அந்த ஞானமானாலும் சரி அறிவானாலும் சரி இதெல்லாம் ஒழுங்குகளுக்கு உட்பட்டு இருக்கும் போது மனித நலனுக்கு எந்த விதமான ஊரும் விளைவிக்கிறது இல்லை. ஒருவேளை இது ஒழுங்குகளுக்கு உட்படாத ஒரு சூழலுக்கு போச்சு அப்படின்னா மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அங்கே கொண்டு வர்றதாக நம்ம பார்க்குற மருமையான சகோதர சகோதரிகளே. அப்போது இந்த ஒரு கல்வி அறிவு ஞானம் இதெல்லாம் தேவனுடைய ஜனங்களுக்கு என்னென்னா அந்த தேவனுடைய பிரமாணங்களை அங்கே நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அந்த லிபர்ட்டி அப்படின்ற விஷயங்கள். ஆனால் இந்த லிபர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயங்கள் அங்கே கொடுத்துட்டு இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பெரிய பெரிய சட்ட வல்லுநர்களெல்லாம் இருப்பாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சட்டத்தில் சில லூப் ஹோல் இருக்குதான்னு என்ன பண்ணுவாங்கன்னா தேடுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஜனங்களாக இருந்தாலும் சரி அந்த ஜனங்களை வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு சில லூப் ஹோல் தோடுவாங்க, எங்கேயாவது விஷயங்கள் இருக்குதா, இந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதீனத்தினுடைய விஷயங்கள் லூப் ஹோல் தேடுற மாதிரி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சில வேலைகள் அங்கே நடக்கிறத நம்ம பார்க்குற மருமையான சகோதர சகோதரிகளே. சொல்கிறாரு இந்த ஒரு லூப் ஹோல் தேடக்கூடிய விஷயங்களை பற்றி பிரதர் தன்னுடைய ஃபோர்த் வால்யூமில் எழுதுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சுயநலத்தை எப்படி செயல்படுத்துறது, இதுதான் அந்த லூப் ஹோல் தேடுறது. லிபர்ட்டி அப்படின்ற விஷயங்களை பயன்படுத்தி என்னுடைய சுயநலத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா தேடுறாங்க. நம்முடைய வேதம் அது பழைய ஏற்பாடானாலும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி இந்த லிபர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயங்களை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா மறைமுகமாக ஊக்கப்படுத்திகிட்டே தான் இருக்குது. சுயாதீனம் அப்படின்ற விஷயங்களை ஊக்கப்படுத்திகிட்டே தான் இருக்குது நம்முடைய வேதம். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மேதைகள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பைபிள் இஸ் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் அவர் லிபர்ட்டி சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஞானிகள் கூட இந்த ஒரு வார்த்தைகளை, அங்கே பிரபலமான அரசியல் மேதைகள் கூட இந்த வார்த்தைகளை அங்கே சொல்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க, எங்கெல்லாம் வேதம் போகுதோ எங்கெல்லாம் சத்தியம் போகுதோ அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா விடுதலை இருக்குது. அது போகக்கூடிய இடங்களை எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அறிவையும் பொதுவான மேலான கருத்துக்களையும் என்ன பண்ணுதுன்னா ஜனங்கள் முன்பாக அங்கே வைக்கிறத நம்ம பார்க்குற மருமையான சகோதர சகோதரிகளே. அப்போது இந்த அறிவு இந்த சுதந்திரம் இல்லை அந்த லிபர்ட்டி அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஆசீர்வாதம் தான். பாருங்கள், லிபர்ட்டி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த லிபர்ட்டி இதனால் நம்மளுக்கு ஞானம் அறிவு அப்படின்ற விஷயங்கள் கிடைக்குதுன்னா இதெல்லாம் ஆசீர்வாதமான விஷயங்களாக இருக்குது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்து கூட எப்போ சுயநலம் அப்படின்ற விஷயங்கள் கூட இணையதோ அது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தீய சக்தியாக மாறிடுது. தீய சக்தியாக மாறிட்டு இன்றைக்கி பாருங்கள், ஒரு இன்றைக்கி அறிவு பெருத்த காலங்களில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த அறிவு பெருத்த காலங்களில் வாழக்கூடிய இந்த ஒரு தருணம், இந்த அறிமை அறிவானது ஒரு வலிமையான ஒரு ஸ்தானத்தை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா எட்டக்கூடிய ஒரு தருணங்கள் இருக்கிறப்போ, அறிவு நாளுக்கு நாள் என்கரேஜ் ஆகிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம், நல்ல ஒரு நிலைமையில் இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இப்போ அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் அறிவுகள் ஜாஸ்தி ஆகுதோ அங்கெல்லாம் சுயநலமும் என்னாயிட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜாஸ்தி ஆகுது. சொல்றாரு சுயநலம் என்ற விஷயங்கள் சிம்மாசனம் போட்டுட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அமர்ந்திருக்குது. காரணம் அறிவு ஞானம். ஆனா இன்னைக்கு அது ஒரு மேலான ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு பதிலாக அங்கே சுயநலத்தோடு இணைந்து இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்காசனத்தில் அங்கே உட்காந்துருக்குது அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு சுயநலம் அதிக ஆதிக்கம் அங்கே செலுத்துது. பேரு அறிவு, பேரு ஞானம், ஆனால் இன்னைக்கு சுயநலம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக அங்கே இருக்குது. சொல்லிட்டு இருக்கார் இன்னைக்கு நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றப்போ, அந்த சுயநலத்தால் அங்கே கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரமானது என்ன நடக்கும் அப்படின்னா சுய அதிகாரமாக மாறுது. சுய அதிகாரமாக மாறுறதுனால சபைகளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, பிறருடைய உரிமைகளையும் மற்றவர்களை அசட்டை செய்யக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் அங்கே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது உலகத்தினுடைய விஷயங்கள் இல்லை, இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலையும் இதே விதமான ஒரு சூழல் அங்கே வருவதற்கு வாய்ப்புகள் அங்கே இருக்குது. சொல்றாரு இன்னைக்கு சுயநலமும் அறிவும் சுதந்திரமும் சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா மூவராட்சி செஞ்சிட்டு இருக்குது சொல்றார். சுயநலம் அறிவு சுதந்திரம் என்ற விஷயங்கள் இன்னைக்கு ஒரு மூவராட்சி செஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிற மர்மியான சகோதர சகோதரிகளே. அப்ப சொல்றாரு இந்த சுயநலத்தினுடைய ஆதிக்கத்தின் கீழே நம்ம எந்த விதத்திலையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா மாட்டிடக்கூடாது. அப்படி மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம வெளித்திருந்து ஜெபம் பண்ணாதான் தேவன் தரக்கூடிய அறிவினுடைய விஷயங்களை, தேவன் எந்த நோக்கத்திற்கின்ற அந்த அறிவை தராரோ அந்த நோக்கத்துக்கு சரியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா பயன்படுத்த முடியும். அறிவு இருக்கு அப்படின்னு எனக்குள்ள ஏதாவது சுயநலங்கள் வந்துருச்சுன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது அருமையான சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த மூன்று விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இப்ப நான்காவது விஷயங்கள் நம்ம பார்க்கிறப்போ சொல்றாரு பர்சனல் லிபர்டி இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. சொல்ற தனிப்பட்ட சுயாதீனம் அதற்கான பொறுப்பு நான்காவது டாபிக். இந்த பகுதிகளை நம்ம பார்க்கிறப்போ தேவன் இன்னைக்கு நமக்கு எதுக்கு சுயாதீனம் கொடுத்துருக்கிறாரு? நம்ம ஒரு காலத்தில் எல்லாமே அடிமை ஜனங்களாக இருந்துட்டோம். ஆனால் அடிமை ஜனங்களாக இருக்கக்கூடிய ஜனங்களை தேவன் அருமையாக என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மீட்பு இல்லை இந்த விடுதலை அப்படின்ற விஷயங்கள் தேவன் நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இந்த ஒரு சுயாதீனம் எதுக்கு தேவன் தந்திருக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு நாம் ஒவ்வொருவருமே தேவன் கிட்ட உடன்படிக்கை செய்த ஜனங்களாக நம்ம வந்திருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னம்னா, இந்த உடன்படிக்கையினுடைய வாழ்க்கை ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப். இந்த சாக்ரிஃபிஷியல் லைஃபுக்கு எந்த விதத்திலையும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, தேவன் வைக்கக்கூடாது, தேவன் வைக்கவும் மாட்டார். அப்படி உடன்படிக்கையினுடைய வாழ்க்கையில் இந்த சாக்ரிஃபிஷியல் லைஃபுக்கு தேவன் இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும், உன்னுடைய சாக்ரிஃபைஸ் இது போதும் இது போதும்னு அவர் என்ன பண்ணவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவர் செய்யவே இல்லை. இதுக்காக என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா சுயாதீனம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் அங்கே தந்திருக்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ சொல்கிறார் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் இல்லை அவருடைய சபை ஜனங்கள் மத்தியில் சொல்கிறார் கர்த்தருக்கான ஊழியங்களில் ஈடுபடக்கூடிய ஜனங்கள் இருப்பாங்க. அப்போ கர்த்தருக்கான ஊழியத்தில் ஈடுபடக்கூடிய ஜனங்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தாளந்துகளை முழுமையாக அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயன்படுத்துவதற்கு சுயாதீனம் பெற்றிருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறாங்க. பாருங்க ஒரு சாக்ரிஃபைஷியல் லைஃப் வாழ்றதுக்கு முழுமையான சுயாதீனம், தேவன் அந்த சுயாதீனத்தை தேவன் அங்கே கொடுத்திருக்கிறார். சொல்றார் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கூடிய தாளந்துகளுடைய விஷயங்கள்ல தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய தாளந்துகள் குறைவாகவனோ இல்லை அதிகமாகவோ இருக்கு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா நினைச்சிடக்கூடாது. எனக்கு குறைவு இல்லை எனக்கு அதிகம் இந்த ரெண்டு விஷயங்களும் நினைச்சிட்டாலோ அங்க கொடுக்கப்பட்டிருக்கூடிய தாளந்துகளை ப்ராப்பரா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னு கேட்டீங்கன்னா ஒரு பயனுள்ள ஊழியக்காரர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. தேவன் நமக்கு என்ன தாழ்ந்து கொடுத்திருந்தாரோ அதனுடைய விஷயத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நினச்சிடக்கூடாது சொல்கிறார். அதாவது வசனம் போடலாம் ரோமர் 12:3.
அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல்
போதும் சிஸ்டர். தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன பண்ணிடக்கூடாது எந்த தருணங்களையும் எண்ணிடக்கூடாது. தேவன் தாளந்துகள் தந்திருக்கிறார். என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணிட்டேனா ஒரு பயனுடைய ஊழியக்காரர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. சொல்றார், கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக அவனவனுக்கு அவனுடைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா பகிர்ந்தளிக்கப்பட்டு இருக்கு. அப்போ இந்த பகுதிகள் நம்ம கவனிக்கிறப்போ தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கோ ஊழியம் செய்யறதுக்கோ போதிப்பதற்கோ புத்திமதி கூறுவதற்கோ உதவி செய்வதற்கோ எந்த விஷயங்களானாலும் அவனவனுடைய அளவுக்கு தக்கதாக தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தாளந்துகளை அங்கே கொடுத்துருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளந்துகள் இன்னைக்கு எப்படி போயிடுச்சு அப்படின்னா தான் பெற்றிராத தாளந்துகளை பயன்படுத்துறதுக்கு ஆசை. எனக்கு ஆக்சுவலாக அந்த ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜனங்கள் மத்தியில் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவங்கள நல்வழிப்படுத்து இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ஒரு வேளை அந்த தாளந்து இல்லை அப்படின்னா நான் அந்த வேலையில் என்ன பண்ணிடக்கூடாது, ஈடுபட்டக்கூடாது. பட் இல்லாத தாளந்துகள் மேலே நம்முடைய கண்ணோக்கம் போயிட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இல்லாத விஷயங்களுக்கு அதிக கவனம் செலுத்திட்டு இருந்தோன்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தாளந்துகளை நம்ம என்ன பண்ணிடுவோன்னு கேட்டிங்கன்னா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளே பாருங்க, சொல்கிறாரு அந்த ரோமர் 12:13-16 வரைக்கும் வாசிக்கலாம்.
பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள்.
ஸோ இந்த வசன பகுதிகளை அருமையாக ஒரு ஆலோசனையாக யாரு கொடுத்துருக்காரு அப்படின்னா கர்த்தருக்கான ஊழியம் செய்ய பிரயாசப்படக்கூடிய எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இது என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஆலோசனைகளை அங்கே சொல்லிட்டு இருக்கிறார். சொல்லிட்டு நம்முடைய அருமை சகோதரர் அங்கே சொல்கிறப்போ இப்போ பணத்தாளந்து எங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த பணத்தாளந்து இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ இருப்பாங்க, இந்த தாளந்துகளை அவர் எப்படி பயன்படுத்துவார் அப்படின்னா ஏதாவது ஆரவாரத்தோடு பயன்படுத்துவாரா? நம்ம சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பணத்தாளந்து பெற்றக்கூடிய ஜனங்கள் கண்டிப்பாக ஆரவாரத்தோடு இந்த விஷயங்களை என்ன பண்ண மாட்டாங்கன்னா பயன்படுத்த மாட்டாங்க. அதே சமயம் அந்த கொடுக்கப்பட்டிருக்கூடிய பணத்தாளந்துகளை ஞானத்தோடு அவங்க என்ன பண்ணணும்னா செலவு செய்யணும். ஆரவாரம் இல்லை, அது யாருக்கும் பிடிக்காது. ஆனால் பட் அந்த ஞானத்தோடு செயல்படுத்தக்கூடிய விதங்கள் அங்கே வேணும். ஏன் சொல்கிறார்னா இந்த கடைசி நாட்களில் தப்பறையான உபதேசங்களுக்கு நம்முடைய காசுகள் எந்த விதத்திலேயும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போயிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் அருமையான எச்சரிப்புகளாக என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா சொல்லிட்டு இருக்கார், தப்பறையான உபதேசங்களுக்கு பயன்படாத படிக்கு என்ன சொல்கிறாருன்னா பார்த்துக்கணும் அப்படின்னா இது சிறிய அளவிலான தப்பறையானாலும் சரி பெரிய அளவிலான தப்பறையானாலும் சரி எந்த விதத்திலேயும் தப்பறையான உபதேசங்களுக்கு நம்முடைய பைசா அங்கே வேஸ்ட் ஆகாத படிக்கு என்ன பண்ணணும்னா அங்கே பார்க்குறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போது அங்கே தாளந்துகள் கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அதை சரியான விதத்தில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அங்கே பயன்படுத்தணும். முடிந்த மட்டும் அது தேவன் கொடுத்துருக்கூடிய சுவாதீனத்தினுடைய அடிப்படையில் முடிந்த வரைக்கும் அது என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா அங்கே பயன்படுத்த வேண்டியதாக இருக்க. அருமையான சகோதர சகோதரிகளே, அதே போல் சபைகளில் ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களில் சில ஆலோசனைகளை என்ன சொல்கிறார் அப்படின்னா தாழ்மை உள்ளவர்களை மாத்திரமே உற்சாகப்படுத்து. எந்த விதத்திலேயும் ஒருத்தர்கிட்ட 4 தாளந்து இல்லை 5 தாளந்து இல்லை 3 தாளந்து எவ்வளோ தாளந்துகள் வேணாலும் வச்சுருந்தாலும் அவருக்குள்ள தாழ்மை அப்படின்ற விஷயங்கள் இல்லை அப்படின்னா கன்சிடர் பண்ணாதீங்க. இதுதான் மூத்த சகோதரனுடைய ஒரு ஆலோசனையாக இருக்குது. தாளந்துகள் இருக்கும், சகோதரர்கள் எல்லாத்துக்கிட்டையும் தாளந்துகள் இருக்குது. ஆனால் ஊழியத்தினுடைய விஷயங்களில் அங்கே பயன்படுத்துகிறப்போ சொல்கிறார் அவங்கள ஒரு தாளந்து வச்சுருந்த சகோதரனாலுமே சரி அந்த சகோதரன் தாழ்மையோடு இருக்கிறார் அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாத, அவங்கள இன்னும் உற்சாகப்படுத்துங்கள். அவர் கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஒரு தாளந்தையும் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் அவருடைய பலிபீடத்தின் மேலே வைக்கிறதுக்கு அதுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா அங்கே என்கரேஜ் பண்ண வேண்டியது அவசியம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார்னா தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளந்துகளை உண்மையாயும் தளரா முயற்சியுடனும் தன்னுடைய தாளந்துகளை அங்க அருமையாக தேவனுடைய விஷயங்களுக்கு அங்க பயன்படுத்தக்கூடியவராக அங்க இருப்பார். அப்ப சொல்றார், இன்னைக்கு தெய்வீக சுவாபத்துல பங்கு கொள்ள விரும்பக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களுக்கிட்டையும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பூரணமான ஒரு திறமையினால் உண்மையுள்ளவர்கள் முடிசூடப்படுவார்கள். தெய்வீக சுவாபத்துல பங்கு கொள்ளக்கூடிய ஜனங்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பூரண திறமையினால் அவங்க கிட்ட இருக்குது அந்த டேலண்ட், இப்ப அந்த டேலண்ட்களை முழுமையான அளவில் அங்க பயன்படுத்தக்கூடியவர்கள் அங்க உண்மையுள்ளவர்களா என்ன பண்ணுவாங்கன்னா முடிசூடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, அதுக்கு சொல்ற காலம் வெகு சமீபமாய் இருக்குது. தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கூடிய தாளந்துகளை முழுசா உண்மையா அங்க வைக்கக்கூடிய காலம் ரொம்ப சமீபமாய் இருக்குது. அங்க கர்த்தர் இயேசுனுடைய பேச்சு நம்முடைய காதுகளில் கேட்கணும். உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, இந்த சத்தம் எந்த தேவனுடைய பிள்ளையை அங்க கேட்பார் அப்படின்னா, அவர் பெற்றுக்கொண்ட தாளந்துகளை முழுமையாக உண்மையான இருதயத்தோடு அங்க வைக்கக்கூடிய ஜனங்கள் கண்டிப்பாக இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ள அங்க பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளை சொல்றார், இன்னைக்கு சபையின் மத்தியில் பெருமை மற்றும் பேராசை என்ற புளிப்பு எவரிடத்திலும் முழுமையாக எடுக்கப்படல. பெருமை மற்றும் பேராசை அப்படின்ற விஷயங்கள் எவர்கிட்டையும் முழுமையாக அகற்றப்படவில்லை, மாறாக கீழ்படுத்தப்பட்ட மாத்திரம்தான் இருக்குது. கீழ்படுத்தி இருக்கிறோம், பட் அது நினைச்ச நேரத்துக்கு என்ன பண்ணும், எனக்கு கோபமே வராது அப்படின்னா நான் கட்டுப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னா அது என்ன பண்ணலாம் நான் எப்ப வேணாலும். அதே விஷயங்கள் தான் இன்னைக்கு பெருமையும் பேராசையும் அப்படின்ற விஷயங்கள், இதெல்லாம் புளிப்பு, இதெல்லாம் முழுமையாக எந்த ஒரு ஜனங்கள் கிட்டையும் என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா அகற்றப்படலை, அது கீழ்படுத்தப்பட்ட மாத்திரமே அங்க செஞ்சிருக்கு. அப்போ அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போ இதனை மற்றவர்கள் கிட்ட சொல்ற எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதை வளர்த்துவதற்கு ஆலோசனைகள் அங்க வழங்குவதற்கு பதிலாக, இதை வளர்த்திக்கணும் அப்படின்னு ஆலோசனை வழங்குறதை காட்டிலும் ஜெயம் கொள்ளணும், இருக்கக்கூடிய பெருமை பேராசை அப்படின்ற விஷயங்களை வெளியே தள்ளணும், இதற்குரிய ஒரு ஆலோசனைகளை என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா அதிகமாக நம்ம கொடுக்கணும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், பெருமை பேராசை அப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அங்க வெளியே தூக்கி போட வேண்டியது அவசியமா இருக்குது. அப்படி வெளியே தூக்கி போடுறதுனா எந்த அடிப்படையில் ஆலோசனைகள் சொல்லலாம்னா, முழுமையாக அந்த பெருமை பேராசை அப்படின்ற விஷயங்களை ஜெயம் கொண்டவர்களாக வெளியே வருவதற்கு என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை செய்வதற்குண்டான ஆலோசனைகளை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா சொல்ல வேண்டியது. ஏன்னா ஆலோசனை அப்படின்ற விஷயங்கள் காதில் கேட்போம் போயிடுவோம், ஆனால் அந்த ஆலோசனை ஜெயம் கொள்ளக்கூடியவர்களாக நம்மை மாற்றுவதற்கு அந்த வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்யப்பட வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, அதுக்குத்தான் ஒருவரை ஒருவர் கவனித்து இந்த விஷயங்களை நாம் என்ன பண்ணணும்னா செய்யணும். அருமையான சகோதர சகோதரிகள், இதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா உதவி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்போ தாழ்மையுள்ளவர்களை தாழ்ந்துடன் கண்டால் நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களை இன்னும் என்கரேஜ் பண்ணுங்க, இன்னும் தேவனுடைய வேலைகளை செய்வதற்கும் அந்த தாழ்ந்துகளை சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்கும் முடிந்த மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா என்கரேஜ் பண்ணாதீங்க. ஒரு வேளை 5 தாழ்ந்து பெற்றிருந்தாலுமே சரி, தாழ்மை இல்லை அப்படின்னா அவரை எந்த சூழ்நிலையிலையும் என்கரேஜ் பண்ணாதீங்க, உற்சாகம் மூட்டாதீங்க. ஏன்னா தாழ்மை இல்லாதவனை உற்சாகப்படுத்தினால் அவனுடைய வீழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அழிவுக்கு முன்னானது அகந்தை வார்த்தை சொல்லிடலாம். அப்போ எந்த விதத்திலையும் இப்பேற்பட்ட ஜனங்களை அங்கே ஊக்கப்படுத்திட கூடாத. அருமையான சகோதர சகோதரிகளே, ஸோ 4 பகுதிகள் நம்ம பார்த்தோம். சுயாதீனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு 4 ஆர்டிகள் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா முன்னாடி வச்சிருக்கிறோம். கிறிஸ்து தந்த சுயாதீனம் எதுக்கு, பாவத்திலையும் சாபத்தையும் உழன்று நடந்த கட்டப்பட்ட ஜனங்களாக இருந்த நம்மை தேவன் அருமையாக அவருடைய குணலட்சணங்களை வெளிக்காட்டுவதற்கு அங்கே கொடுத்துருக்கார். ஆனால் இப்படி கூட்டி வந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் அங்கே வச்சிருக்கிறார் சில அடிப்படை கொள்கைகள் வச்சிருக்கிறார், எந்த விதத்தில் இந்த சுயாதீனத்தை பயன்படுத்தணும். 3 விஷயங்கள், இப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தாலும் கூட என்ன நடந்திருக்குன்னா அந்த சுயநலம் சுயாதீனத்தோடு என்ன நடந்திருக்குது அப்படின்னா கலந்திருக்குது, அது எந்த விதத்திலையும் கூடாது. 4 விஷயங்கள் நம்ம பார்க்குறப்போ அந்த பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொறுப்பு, அந்த பொறுப்பு அப்படின்றது தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய தாளந்துகளை சரியான விதத்தில் தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைக்க வேண்டிய விஷயங்கள், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய தாளந்துகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள். அருமையான சகோதர சகோதரிகளே, இப்போ சில வசன பகுதிகளை வாசி நம்முடைய பாடங்களுக்கு முடிவுக்கு நம்ம கடந்து செல்லலாம். கலாத்தியர் 5:13.
சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள்.
சோ தேவன் கொடுத்திருக்கக்கூடிய சுயாதீனம் கொடுத்திருக்கிறார், ரெண்டு விதத்திலையும் பயன்படுத்தலாம். எதுக்கு அப்படின்னா, இந்த சுயாதீனத்தை மாம்சத்திற்கு ஏதுவாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் இப்படி தேவனுடைய ஜனங்கள் அங்கே பயன்படுத்துறதுக்கு தேவன் சுயாதீனம் தரல. அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதற்கு தேவன் அந்த சுயாதீனத்தை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். இன்னொரு வசன பகுதி, 1 பேதுரு 2:16.
அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை.
ரெண்டு பேதுரு, மன்னிக்கணும்.
சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டார்.
சோ பாருங்க, சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் தேவன் தந்திருக்கிறார் சுயாதீனம். பட் அது என்ன பண்ணிருக்கூடாதுன்னா, உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு நீங்க என்ன பண்ணிருக்கூடாது, ஒரு மூடலாக, ஒரு கவர். சுயாதீனம் அப்படின்ற விஷயங்களை வச்சுட்டு துர்க்குணங்கள் வெளிப்படுவதற்கு எந்த விதத்திலையும் என்ன பண்ணிருக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க செய்யக்கூடாது. அப்படி சுயாதீனம் இருக்குதுன்னா நீங்க தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். இந்த ஒரு பகுதிகள் தான் புது சிருஷ்டிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அங்கே கொடுத்துருக்கார். பாருங்க, புது சிருஷ்டிகள் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளை கொடுத்துருக்கார். மாம்சீக இஸ்ரேலர்களைப் போல அங்கே நம்ம ஒரு குறிப்பிட்ட பிரமாணங்களுக்கு தேவன் நம்ம என்ன பண்ணலைன்னு கேட்டிங்கன்னா கீழ்ப்படுத்தி வைக்காதவராக அங்கே இருக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள் இவை 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 என்று அறிந்திருக்கக்கூடிய காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா தவிர்த்துருவோம். தேவனுடைய பிள்ளைகள் செய்வாங்க, ஆனால் இதை தாண்டியும் அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, தானாக முன்வந்து தவிர்த்து விடக்கூடிய சில விஷயங்கள் அவங்க செய்யணும். தானாக முன்வந்து அவர்கள் இன்னும் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, சாதீனம் கொடுத்துட்டார், தானாக முன்வந்திருக்கிறோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருக்கென்றும் சகோதரர்களுக்கென்றும் சத்தியத்திற்கென்றும் நீதியமான ஊழியங்களில் தானாக முன்வந்து மனித உரிமைகளை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு தருணம். மனித உரிமைகளையும் நலன்களையும் நம்ம தியாகம் பண்ணக்கூடிய ஒரு தருணம். இந்த அடிப்படையில் தான் தேவன் சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். இப்படி கொடுக்கப்பட்டிருக்கூடிய சுயாதீனத்தை சரியாக அங்கே பயன்படுத்துகின்ற பொழுது சொல்றார், அந்த சுயாதீன பிரமாணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா கீழ் இருக்கக்கூடிய ஜனங்களாக இருப்போம். இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம், யாக்கோபு 2:12. யாக்கோபு 2:12.
சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய்.
போதும். அப்போ இன்னைக்கு தேவன் இன்னைக்கு ஒரு தீர்ப்பினுடைய காலங்களில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எந்த அடிப்படையில் அங்கே தீர்ப்பு கொடுக்குறார் அப்படின்னா, சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகின்றவர்களாய். இது நமக்கே உரித்தான சில விஷயங்களாக இருக்க அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த சுயாதீனம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பகுதிகளை உணர்ந்துக்கணும். சுயாதீனம் எப்பவுமே பொல்லாப்பு செய்யறதுக்கு கிடைத்த ஒரு தருணமாக அங்கே எந்த ஒரு தருணங்களையும் உபயோகப்படுத்த வேண்டாம். அந் மாறாக சத்தியத்தை என்ன பண்ணணும்னா, அதை சத்தியத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் தேவனுக்காகவும் தேவனுடைய ஜனங்களுக்காகவும் அந்த சுயாதீனத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அங்கே பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த காலங்களில் இந்த காலத்தில் இப்படி நீதியான விஷயங்கள் அங்கே செய்து பழகக்கூடிய ஜனங்கள் தான் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அங்கே இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அப்போ இப்போ ஏற்பட்ட மேலான அந்த வாய்ப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் ஒரு காலங்களில் உடன் சுதந்திரர்களாக தேவனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்யக்கூடிய ஜனங்களாக மாறுவதற்கும் தேவன் அருமையான இந்த ஒரு சுயாதீனம் அப்படின்ற விஷயங்களை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், தேவன் அந்த புதிய சிருஷ்டிக்கே உரித்தான இந்த சுயாதீனம் அப்படின்ற விஷயங்களை தேவன் நம்மளுக்கு அங்கே கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த சுயாதீனத்தை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்குறப்போ சோதித்து பார்க்கின்ற பொழுது சொல்கிறாரு,
அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்காக தேவன் தன்னுடைய ஏற்பாட்டில் இந்த சுயாதீனம் அப்படின்ற பகுதியை அங்கே கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக அங்கே இருக்குது. அந்த சுயாதீனம் தீமைக்கல்ல, அது நன்மை செய்வதற்கே தேவன் அந்த சுயாதீனத்தை அங்கே கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குற அருமையான சகோதர சகோதரிகளே. அப்போது இவர்களுக்கு அந்த சுயாதீனம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்குறப்போ எதை வேணால் செய்யலாம் அப்படின்றதுக்காக தேவன் சுயாதீனம் தரல. சில வரைமுறைகள் இருக்கு, சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்கிறார். எந்த விதமான சட்டங்களும் இல்லாமல் புதிய சிருஷ்டிகள் இல்லை. மாறாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராஜரீக பிரமாணமாகிய அன்பினுடைய விஷயங்கள் நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லிபர்ட்டி அப்படின்ற ஒரு சுயாதீனத்தை தேவன் அருமையாக அங்கே கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குற அருமையான சகோதர சகோதரிகளே. அந்த வசனம் ஒரு வசனம் வாசிக்கலாம், யாக்கோபு 25வது வசனம்.
சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து.
சோ சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து
அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான்.
சோ பாருங்க, அந்த கேட்ட விஷயங்கள் கேட்டதோடு அல்ல, கேட்டு மறந்து போறதும் அல்ல, அது தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றி போவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆவியை தந்து வரும் காலங்களில் அவருடைய மேலான சத்தியங்களை தந்து பலப்படுத்தி தேவன் நம்மை எந்த நோக்கத்திற்கென்று அழைத்தாரோ அந்த நோக்கத்திற்கு இசைவாக வாழ்வதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை இரக்கம் செய்து நம்மை வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு சபையார் ஏற்படுத்தி தந்த வாய்ப்புக்கும் கன்வென்ஷன் கமிட்டிக்கும் கூட என்னுடைய நன்றிகளை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.